கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த பந்தியிலே பங்கு பெறும்படியாக அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் இங்கே வெயிட் பண்ணி இந்த பந்தியிலே பங்கு பெறுகிறார்கள். எல்லாரையுமே கர்த்தர் ஆசீர்வதிப்பார்கள். சில வசனங்களை ஆதாரமாக தியானித்து சீக்கிரமாக முடிக்க வேண்டும். ஏனென்றால் தூரத்தில் இருக்கிறவர்கள் அவர்கள் தங்களது பிரயாணத்தை ஆரம்பிக்க வேண்டும். அதனால் சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். தயவுசெய்து எல்லாரும் கவனமாக வார்த்தையை கவனிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பரிசுத்த மத்தேயு என்பதன் சுவிசேஷம் 8:11-12 வசனங்களை வாசிக்கலாம்.
அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடே பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிக்கும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்.
அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவரோடு கூட பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளில் தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வாயை திறந்து சொன்ன நேரடியான வார்த்தை. வானம் பூமி ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. மத்தேயு 24:35 இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவருடைய வார்த்தை ஒளிந்து போவதில்லை என்றால் அது நிறைவேறாமல் போகாது என்ற அர்த்தம். இட் வில் கம் டு பாஸ். அவருடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை எல்லாமே நிறைவேறும். அப்பொழுது இந்த வார்த்தையும் நிறைவேற வேண்டும். இப்பொழுது இந்த வார்த்தை நிறைவேறி இருக்கிறதா? அது நிறைவேறவில்லை, அது நிறைவேற போகிறது. ஆமேன். இதுக்கு முந்தின பகுதியை நீங்கள் வாசிக்கும் பொழுது, முதல் 10 வாசிக்கும் பொழுது, நூற்றுக்கதிபதி இயேசுவை சந்திக்கிறார். என் வேலைக்காரன் அவன் கொடிய வியாதியில் இருக்கிறான், நீர் அவனுக்கு சுகத்தை தர வேண்டும் என்று அவன் சொல்லும் பொழுது, நான் வந்து உன் வீட்டுக்கு வந்து அவனை சுகமாக்குறேன் என்று சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிறான், நீர் என்னுடைய வீட்டுக்குள்ளே பிரவேசிப்பதுக்கு நான் பாத்திரவான் அல்ல. நீர் எவ்வளோ பெரியவர், நான் வந்து எவ்வளோ அற்பமானவன், என் வீட்டுக்கு நீர் வருவதற்கு நான் தகுதி கிடையாது. நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் பிழைப்பான் என்று சொல்லுகிறான். நான் ஒருவனை வா என்றால் வருகிறான், ஒருவனை போ என்றால் போகிறான், ஒருவனை இதை செய்தென்றால் செய்கிறான். என்னுடைய வார்த்தைக்கே 100 கீழ்ப்படுகிறாங்க. அந்த 100 நான் சொன்னால் உடனே கீழ்ப்படுகிறாங்க. 100 அதிபதி. ரோம அங்கே ரோம போர் வீரனாக இருக்கிறான். ஹீ வாஸ் எ சென்ட்யூரியன். 100 அவன் அதிபதியாக இருக்கிறான். அவனுக்கு கீழே 100 இருக்கிறாங்க. அவன் ஒரு கேப்டனாக இருக்கிறான். அந்த 100 சொன்னால் உடனே கீழ்ப்படியணும், எதுவுமே சொல்லக்கூடாது. எந்த சாக்கு போக்குலோ எந்த வார்த்தையை எதிர்ப்பே சொல்லக்கூடாது. கேப்டன் சொன்னால் சோல்ஜர்ஸ் உடனடியாக கீழ்ப்படியணும். அப்படி எனக்கு நான் ஒரு அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்கிறேன், ஆனாலும் என்னுடைய அதிகாரத்தின் கீழே 100 இருக்கிறாங்க. அப்படி சொல்லும் பொழுது உம்முடைய வார்த்தைக்கு எவ்வளோ வல்லமை உண்டு. இனி இங்கேருந்து ஒரு வார்த்தை சொன்னால் என் வீட்டில் இருக்கிற வேலைக்காரனுக்கு உடனடியாக சுகம் கிடைக்கும், உம்முடைய வார்த்தையை கேட்டு வியாதிகள் விலகி போகும் அப்படிங்க விசுவாசம் இருந்தது. அப்பொழுது இயேசு தமக்கு பின் செல்லுகிற அந்த யூதர்களை பார்த்து, நான் இஸ்ரவேலுக்குள்ளும் இவ்விதமான விசுவாசம் நான் கேள்விப்படவில்லை. இஸ்ரவேலருக்குள்ளும் இவ்விதமான விசுவாசம் இல்லை. இவனுடைய விசுவாசம் ரொம்ப கிரேட்டாக இருக்கிறது. அதனால் உன் வேலைக்காரன் சுகமாக இருக்கிறான் என்று கர்த்தர் சொல்லும் பொழுது அவர் சொன்ன அதே நேரத்தில், ஒரு செகண்டு கூட தாமதிக்காதபடி அதே நேரத்தில் அவன் வேலைக்காரன் சுகமாகி விட்டான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதை அவன் ரியலைஸ் பண்ணினான். ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்தை பாராட்டினார். அதே போல் இந்த நேரத்துக்குரிய மெசேஜ் தகவல் எவ்வளவு பவர்ஃபுல் என்பதை நீங்கள் ரியலைஸ் பண்ணால் ஆண்டவர் உங்களை குறித்து சந்தோஷப்படுவார். உங்களுடைய விசுவாசத்தை அவர் கனப்படுத்தி உங்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வார். நான் இந்த மெசேஜ் தகவலில் வந்திருக்கிறேன். மெசேஜ் எனக்குள்ளே இருக்கிறது. இட்ஸ் எ வெரி பவர்ஃபுல் திங். இதுல சர்வ வல்லமையும் இருக்கிறது இந்த வார்த்தையில, இது ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டா இருக்கிறது என்று எவ்வளோ நீங்க ரியலைஸ் பண்றீங்களோ உங்களுடைய ஃபெய்த் அந்த நூற்றுக்கு அதிபதி போல இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அப்பொழுது தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்போடு பந்தியிருப்பார்கள். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் வந்து, இவன் ஒரு புரஜாதியான், இவன் ஒரு ரோமன், ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து யூதர்களாக இருக்கிறார்கள், ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறார்கள். அவங்கள விட இவங்க இவனுடைய ஃபெய்த்து கிரேட்டாக இருக்கிறது. அவன் இப்பொழுது அந்த வார்த்தையை சொல்லுகிறார். அந்த வார்த்தையை சொல்லுவதுக்கு என்ன காரணம்? இந்த இன்சிடெண்ட்டை வச்சு ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், அநேகர் கிழக்கிலும் மேற்கிலிருந்து வந்து ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பதோடு பந்தியிருப்பார்கள். அதனால் இங்கே ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க, ஒன்று கிழக்கிலும் மேற்கிலிருந்து வருகிறவர்கள், இன்னொன்று வந்து இது ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபினுடைய சந்ததி. அதனால் ஆபிரகாம் ஈசாக்கு சந்ததி வந்து பழைய ஏற்பாடு, அவங்க வந்து இஸ்ரவேலர்கள், யூதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அது ஒரு குரூப், ஜூஸ். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலிருந்து வருகிறார்கள் என்றால் இது ஜென்டைல்ஸ், புறஜாதிகள். இது நியூ டெஸ்டமெண்ட், ஓல்ட் டெஸ்டமெண்ட் அண்ட் நியூ டெஸ்டமெண்ட், இந்த ரெண்டையும் இயேசு கிறிஸ்து இணைக்கிறார். அதனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இதை நம்ம மேற்கிலும் கிழக்கிலிருந்து வருகிறோம். இதோ இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடை உடைய அந்த பழைய ஏற்பாட்டு பசுத்தான்கள் வருகிறாங்க. ரெண்டு பேரும் சந்திக்கிற ஒரு இடம் உண்டு. ரெண்டு பேரும் இந்த உலகத்தில் சந்திக்க முடியுமா? இல்லை, நம்ம ஆகாயத்திலே சந்திப்போம். ஹல்லேலூயா. அதோ எல்லோரும் நம்ம வந்து அந்த வெட்டிங் சப்பரில் ஒன்று சேருகிறோம், பந்தி இருப்போம். இந்த வெஸ்டர்ன் ஈஸ்ட் உலகத்தை வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா, வெஸ்டர்ன் ஈஸ்ட்ன்னு பிரிக்கிறாங்க. அமெரிக்கா, இது யூரோப்பியன் கண்ட்ரீஸ் எல்லாமே வெஸ்டர்ன் வேர்ல்டு என்று சொல்லப்படுகிறது. இந்தியா, ஜப்பான், சைனா இந்த மாதிரி பகுதி எல்லாமே ஈஸ்டர்ன் வேர்ல்டு என்று சொல்லப்படுகிறது. அதனால் உலகத்தை ரெண்டாக பிரித்தா வெஸ்டர்ன் ஈஸ்ட் கண்ட்ரீஸ். இதுதான் இயேசுக்கு சொல்லுகிறார், அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும், வடக்கில் தெற்குன்னு சொல்லலை, கிழக்கிலும் மேற்கிலும் இருந்தது, ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அண்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ். இந்த ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருந்தும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருந்தும் இதோ சகல ஜனங்களிலும் ஜாதிகளிலும் பாசைக்காரர்களிலும் கோத்திரம் இருந்து ஒரு ஜனங்கள் வருகிறார்கள், ஒரு திரளான கூட்டம் வருகிறது. இங்கே வந்து ஆபிரகாம் ஈசாக்கு சந்ததி வருகிறது. ரெண்டு சந்ததியும் நம்ம வந்து வெட்டிங் சப்பரில் சந்திக்க போகிறோம். ஹல்லேலூயா. அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த வார்த்தை ஒரு நாளில் நிறைவேறப்போகுது. அநேகர் மேற்கிலும் கிழக்கிலிருந்து வந்து ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபினோடு பந்தியிருப்பார்கள். ஆனால் அடுத்த வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? அங்கே அடுத்த வசனத்தை வாசிக்கலாம்.
ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
ராஜ்யத்தின் புத்திரரோ என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து காலத்திலே வாழ்ந்த யூதர்கள், அவருடைய அவரை விசுவாசியாத யூதர்கள், அவர்கள் எல்லாத்துலேயுமே ரொம்ப வைராக்கியமாக இருக்கிறாங்க. நியாயப்பிரமாணத்தில் வைராக்கியமாக இருக்கிறாங்க. மோசே தீர்க்கதரிசி மேலே வைராக்கியத்தை காண்பிக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய ஆலயத்துக்காக வைராக்கியத்தை காண்பிக்கிறார்கள். அப்படியாகப்பட்ட பக்தி மாய்ந்த அந்த யூதர்களை பார்த்து சொல்ல, அவங்க தான் ராஜ்யத்தின் புத்திரர்கள், அவர்கள் ராஜ்யத்தின் புத்திரர்களாக இருக்க வேண்டும். அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த யூதர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் புறம்பான இருளிலே தள்ளப்படுவீர்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். புறம்பான இருள் என்று சொல்லும் பொழுது அதான் வந்து அந்தி கிறிஸ்துவின் ஆளுகை, மகா உபத்திர காலம், கிரேட் ட்ரிபிலேஷன் பீரியட். உலகம் உண்டானது முதற்கொண்டு இதுவரைக்கும் சம்பவதியாதும் சம்பவிக்காதுமான மிகுந்த உபத்திர காலம், என்ன கிரேட் ட்ரிபிலேஷன். இதுவரைக்கும் அவிதமான உபத்திர காலம் உலகத்தில் வந்ததில்லை. மத்தேயு 24:21 இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அந்த உபத்திர காலத்திலே அவர்கள் தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். பல்ல கடிக்க வேண்டும், அழ வேண்டும், புலம்ப வேண்டும், அவிதமான இதில் பிறவே இங்கே அவங்க போவாங்க. ஆனால் அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் வந்து ஆபிரகாம் ஈசாக்கு என்னுடைய சந்ததியோடு கூட அந்த இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற அவரை குறித்த வெளிப்பாடுடைய அந்த பழைய ஏற்பாட்டு பசுத்தவன்களோட பந்தி இருப்பார்கள். வெட்டிங் சப்பர், ஒரே நேரத்தில் ரெண்டு காரியம் நடக்கும். ஒரு அங்கே வெட்டிங் சப்பர் நடக்கு, இங்கே வந்து அந்தி கிறிஸ்துவின் ஆளுகை நடக்கிறது, மகா உபத்திர காலம் வருகிறது. ஒரு பொல்லாத மனுஷன் வந்து நாட்டை ஆளும் பொழுது நம்ம எவ்வளோ பாடுபட வேண்டியிருக்கு. கிம் ஜாங் நார்த் கொரியா அதிபர் வந்து எவ்வளோ பொல்லாத மனுஷன், அங்கே ஆளுகையில் நிம்மதி உண்டா? யாராயிலும் நிம்மதி உண்டா? இராணுவத்தில் மார்ச்சிங் போகும்பொழுது கொஞ்சம் கண்ணாக முடிட்டால உடனே ஷூட் பண்ணிடுவாங்க. எந்த தப்பு செய்தாலும் உடனே ஷூட் பண்ணுறது தான். அங்கே நல்ல சாப்பாடு உண்டா? நல்ல சுதந்திரம் உண்டா? எல்லாம் அந்த கொடுங்கோல் மன்னன், இப்பொழுதும் அந்த மன்னன் இருக்கிறான். அவன் ஆளுகையில் இருக்கிற மக்களுக்கு எவ்வளோ உபத்திரம், சுதந்திரம் உண்டா? அவங்களுக்கு இன்டர்நெட் உண்டா? ஒன்றும் கிடையாது. நமக்கு இருக்கிற சுதந்திரம் அவங்களுக்கு கிடையாது. ஆனால் அந்திகிரிசு ஆளுகை வரும்பொழுது அதை விட பயங்கரமாக இருக்கும். சைனாவில் இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு சுதந்திரம் கிடையாது. அங்கேயும் சுதந்திரம் கொஞ்சம் அதிக சுதந்திரம் கிடையாது. இந்தியாவில் இருக்க சுதந்திரம் வேறு நாடுகளில் இல்லை. அநேக கம்யூனிஸ்ட் கண்ட்ரியில் இல்லை, முஸ்லீம் கண்ட்ரீஸில் இல்லை. ஆனால் நமக்கு எவ்வளோ சுதந்திரம் இருக்கிறது. அப்போது அந்திகிரிசு வந்தால் எவ்வளோ கொடிதாக இருக்கும். அதான் வந்து புறம்பான இருள், அழுகையும் பற்கடிப்புமான இடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த ஜூஸ் வந்து அவிதமாக அவர்கள் தள்ளப்பட வேண்டும்? மூணு காரியம். தே ரிஜெக்டட் த எலைஜா மினிஸ்ட்ரி. எலியாவின் ஊழியத்தை புறக்கணித்தார்கள். யோவான் சானனுக்குள்ளே எலியாவி இருந்தது. அவன் மேசியாவுக்கு முன்னோடியாக வந்தான். அவனுடைய ஊழியத்தை அவர்கள் புறக்கணித்தார்கள். ஏரோது அவனுடைய தலையை துண்டித்து போட்டான். ரிஜெக்டட் எலைஜா மினிஸ்ட்ரி. ரெண்டாவது ரிஜெக்டட் த சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி. மனுஷகுமாருடைய ஊழியத்தை அவர்கள் புறக்கணித்தார்கள். மனத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் மாம்சத்திலே வந்து அவர்கள் மத்தியிலே இருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு நல்ல ஒரு நாள் என்று பாருங்கள். தேவனே மனுஷனாக வந்து அவர்கள் மத்தியிலே நிற்கிறார், அவளோடு கூட பேசுகிறார். யார் வேணாலும் அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணலாம். இவ்விதமாக ஒரு நாள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. 3.5 இயர்ஸ் சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரியை அவங்க புறக்கணித்தாங்க. தே ரிஜெக்டட் த சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி. மூணாவதாக பெந்தகோஸ்தே என்ற நாளிலே பரிசுத்தாவி ஊற்றப்படும் பொழுது அந்த பரிசுத்தாவி அவர்கள் புறக்கணித்தாங்க. ரிஜெக்டட் த ஹோலி ஸ்பிரிட் ஃபெல் ஆன் த டே ஆஃப் பெந்தகோஸ்தே. அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் பசுத்தாவி ஊற்றப்படும் பொழுது இவர்கள் வந்து மதுபானத்தினாலே வெறி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அந்த சீசர்களை துன்பப்படுத்தினார்கள். அவர்கள் போய் பசுத்தாவியை பெறவில்லை. இந்த மூணு காரியம், மூணு மினிஸ்ட்ரி, எலைஜா மினிஸ்ட்ரி, சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி, ஹோலி ஸ்பிரிட் மினிஸ்ட்ரி, இந்த மூணையும் அவங்க ரிஜெக்ட் பண்ணனால அவங்க வந்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் புறம்பான இருளிலே தள்ளப்படுவீர்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பு உண்டாயிருக்கும். அதே மாதிரி தான் இப்பொழுது அதை ஊழியம் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு, மறுபடியும் ரிப்பீட் ஆகிருக்கிறது. எலைஜா மினிஸ்ட்ரி மறுபடியும் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படி வந்தது? மல்கியா 4:5-6 மூலமாக, நான் பூமியை சங்காரத்தால் அடிப்பதற்கு முன்னதாக நான் வந்து எலியா தீர்க்கதரிசியை நான் அனுப்புகிறேன். அவன் வந்து என்ன செய்யண்டல் பிதாக்குடைய இதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இறைத்தை அவருடைய பிதாக்களுக்கும் திருப்புவான் என்று மல்கியா 4:5-6 சொல்லப்பட்டது. அவர் பூமியை சங்காரத்தால் அடிக்க போகிறார், அழிக்க போகிறார். அதற்கு முன்னதாக ஆண்டவர் எலைஜா ஊழியத்தை அனுப்பியிருக்கிறார். பென்காமி எலைஜா ஆவிய உடையவராக எலைஜா மினிஸ்ட்ரியை கொண்டு வரும் பொழுது உலகமானது இன்றைக்கு அதை புறக்கணித்திருக்கிறது. யார்? ராஜ்யத்தின் புத்திரர்கள். அன்னைக்கு வந்து ஜூஸ், இன்னைக்கு வந்து டினாமினேஷன் பீப்புள், ஸ்தாபன மக்கள். அது மாத்திரமல்ல, எலைஜா மினிஸ்ட்ரியை தொடர்ந்து சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்திருக்கிறது. 7 முத்திரைகள் திறக்கப்பட்டு தேவ ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரியில் 3 புல்ஸ் இருக்கிறது, 3 இழுப்புகள். ஃபர்ஸ்ட் புல் ஹீலிங், செகண்ட் புல் வந்து ப்ரோஃபசி, தேர்ட் புல் வந்து ஓப்பனிங் ஆஃப் த வேர்ல்டு. இந்த மூணு காரியங்களும் சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரியில் இருக்கிறது. பென்காமி மினிஸ்ட்ரியில் இந்த மூணு வந்து மல்டிபிள் ஃபார்மாக வருகிறது. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வியாதிகள் சுகமாகிறது. ஜனங்களுடைய இதயத்தின் ரகசியம் வந்து வெளிப்படுத்தப்படுகிறது. எல்லாமே துல்லியமாக இருக்கிறது. 1-2 காரியம் கிடையாது, நிறைய ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்கான அங்கே பெயர்கள் சொல்லப்படுகிறது, வியாதி சொல்லப்படுகிறது, எல்லாமே இதயத்தின் ரகசியம் வெளிப்படுத்தப்படுகிறது. அவன் பின்பு ஓப்பனிங் ஆஃப் த வேர்ட் ஏழு முத்திரைகள் திறந்து தேவரேஷம் வெளிப்படுத்தப்படும் பொழுது பைபிள் நமக்கு ஓப்பன் புக்காக மாறிவிட்டது. அதே ஊழியம் மறுபடியும் வந்திருக்கிறது. இது அந்த ஊழியத்தை வந்து டினாமினேஷன் பீப்புள் புறக்கணித்திருக்காங்க. இந்த செய்தியில் இருக்கிற அநேகர் வந்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டுக்கு வராதபடி புறக்கணித்திருக்கிறாங்க. இன்றைக்கி சாயங்காலம் சில சகோதரமார்களோடு பேசி கொண்டிருந்தேன். தூரத்துலேருந்து வந்த சகோதரமார்களோடு கூட அவங்க சொல்கிறாங்க, எங்கேயும் பாஸ்டர் மெசேஜ் இல்லை, பெங்களூரில் இல்லை, இதோ என்ன ஜென்ரல் திருச்சி மதுரை திருநெல்வேலி எங்கேயும் இல்லை பாஸ்டர் அப்படிங்கிறாங்க. யாருமே ஃபுல்னஸாக வேட போதிக்கிறது இல்லை. அவங்க வந்து எலஜா மினிஸ்ட்ரியை ரிசீவ் பண்ணிட்டாங்க. சோபன அதை எலஜா மினிஸ்ட்ரியை ரிசீவ் பண்ணலை. இவங்க எலஜா மினிஸ்டரை ரிசீவ் பண்ணிட்டாங்க. ஆனால் சன்னப்மேன் மினிஸ்ட்ரின்னா என்னன்னு தெரியல. அவங்களுக்கு செவன் சீல்னா என்னன்னு தெரியல. அநேகருக்கு இன்னும் ஏழாம் உத்தரவு திறக்கப்படலை. பாருங்கள், எங்கேயும் பாஸ்டர் மெசேஜ் இல்லை, வெளிப்பாடே இல்லை. இப்போ சுத்தப்படுத்தி ஏதோ சொல்கிறாங்க. எல்லாமே விளங்காத சத்தமாக இருக்கிறது. பாருங்கள், இவங்க வந்து சன்னப்மேன் மினிஸ்ட்ரி மறுபடியும் வந்திருக்கிறது. அந்த மினிஸ்ட்ரியை வந்து புறக்கணிக்கிறாங்க. அன்றைக்கு யூதர்கள் புறக்கணித்த மாதிரி புறக்கணிக்கிறாங்க. அதன் மீது இப்பொழுது பரிசுத்தாவி ஊற்றப்பட்டிருக்கிறது. ரிஜெக்ஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், ஃபுல்னஸ் ஆஃப் ஸ்பிரிட் நமக்கு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம இன்டலெக்சுவல் பிலீவர் கிடையாது. எனக்கு அது தெரியும் இது தெரியும்னு சொல்கிறது நல்லது. முதல்ல இன்டலெக்சுவல் ஃபெய்த் தான் வரணும். இன்டலெக்சுவல் ஃபெய்த் வந்து அது ரியல் ஃபெய்த், ஜெனுவின் ஃபெய்த்தாக மாறணும். இன்டலெக்சுவல் பைத்தில் இருக்கவங்க நான் பள்ளிக்கூடத்து பாடத்தை படித்த மாதிரி சொல்லுவாங்க, பாஸ்டர் அது சொன்னார் இது சொன்னார். ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் இருக்காது. அவங்க வாழ்க்கையில் தேவனோட ஐக்கியம் இருக்காது. அதான் இன்டலெக்சுவல். அவங்க ஜபம் சரியாக பண்ண மாட்டாங்க. அவங்க ஆவிக்குரிய ஜீவியம் சரியாக செய்ய மாட்டாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். செய்தியை வந்து அவள் வந்து அறிவு சம்பந்தமாக அறிந்திருப்பார்கள், வெளிப்பாட்டின்படி அறிய மாட்டார்கள். தேவனுக்கும் அவளுக்கும் எந்த விதமான ரிலேஷன்ஷிப் இருக்க, அப்படியாகப்பட்ட பிலீவர்ஸும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஹோலி ஸ்பிரிட் இல்லைன்னு அர்த்தம். ரிஜெக்ஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஒன்லி இன்டலெக்சுவல் நாலேஜ், செய்தியை பற்றி இன்டலெக்சுவல் நாலேஜ் இருக்குது, அது மட்டும் போதாது. உங்களுக்கு அதோடு சேர்ந்து தேவனோடு அனுபவம் இருக்கு. இந்த வெளிப்பாட்டின் மூலமாக தேவனை நீங்கள் வந்து அப்ரோச் பண்ண வேண்டும். டெய்லி அவருக்கும் உங்களுக்கும் கனெக்ஷன் இருக்க வேண்டும். காலையில் என்ன சொல்லியிருக்கிறேன். அதனால் பாருங்கள், அதே மினிஸ்ட்ரி வரும்பொழுது இந்த மினிஸ்ட்ரியை புறக்கணிக்கிறவங்க, எலஜா மினிஸ்ட்ரி, சன்னப்மேன் மினிஸ்ட்ரி, ஹோலி ஸ்பிரிட் மினிஸ்ட்ரி, ஆண்டவர் இன்னைக்கு மனவாட்டியின் மூலமாக கடைசி ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். இதில் ஒரு பாகமாக இராதபடி ஒன்லி இன்டலெக்சுவலாக இருப்பாங்க. அவங்களுடைய கேரக்டர் சேஞ்ச் ஆகாது. அவங்கள வந்து என்ன சொன்னால் ஆவிக்குரிய அனுபவத்தை பெற மாட்டார்கள். ஆனால் அறிவை பெற்றிருப்பார்கள். அவங்க பரிசுத்தாவியை புறக்கணிக்கிறாங்க. இவங்க எல்லாமே வந்து பந்தியில் இருக்க முடியாது. யாராக இருந்தாலும் சரிதான், அது நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் பைபிள் வசனம் எல்லாருக்கும் பொது தான். அதனால் பந்தி இருக்க முடியாது. ஒரு கூட்டமான மக்கள் பந்தி இருக்கிறாங்க, ஒரு கூட்டமான மக்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாங்க. யார் இந்த மூணு மினிஸ்ட்ரியை பிலீவ் பண்ணாதவங்க, இந்த மூணு மினிஸ்ட்ரியில் இல்லாதவங்க. நம்ம எலஜா மினிஸ்ட்ரியில் இருக்கிறோம், சன்னப்மேன் மினிஸ்ட்ரியில் இருக்கிறோம், ஹோலி ஸ்பிரிட் மினிஸ்ட்ரியில் இருக்கிறோம். அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் பந்தியில் பங்கு பெறுவீங்க. இந்த ராபோஜனத்தில் மட்டுமல்ல, நீங்கள் அங்கேயே பந்தி இருப்பீர்கள். ஹல்லேலூயா. இந்த ராபோஜனம் வந்து வெட்டிங் சப்பருக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆமேன். அதனால் நம்ம அந்த சப்பரில் பங்கு பெறும்பொழுது இந்த அடையாளமாக செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. அருமையானவளே என்ன சொல்கிறால், இந்த பழைய ஏற்பாட்டில் என்ன இருக்குதோ அதுதான் புதிய ஏற்பாட்டில் இருக்குது. பழைய ஏற்பாடு வந்து சீட் புக்காக இருக்கிறது, சீட் சாப்டராக இருக்கிறது. புதிய ஏற்பாடு வந்து ஹார்வெஸ்ட் ஏஜாக இருக்கிறது, அறுவடையின் காலமாக இருக்கிறது. சில சில வந்து சில குறிப்புகளை சொல்லி முடிக்க போகிறேன். ஆதியாம் 1:11 வாசிக்கலாம். ஆதியாம் 1:11.
அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும், பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை, தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று.
ஆங்கிலத்தில் சுருக்கமாக சொன்னால் இதெல்லாம் அது அந்த தமிழில் வந்து அப்படி இப்படின்னு இருக்கும்பொழுது அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஆங்கிலத்தில் சுருக்கமாக சொன்னால், எவ்ரி சீட் பிரிங் ஃபோர்த் இட்ஸ் ஓன் கைண்ட், ஒவ்வொரு வித்தும் அதனதனுடைய வகையை பிறப்பிப்பதாக அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். மாமரத்து வித்தை போட்டால் அது மாமரத்தை பிறப்பிக்கும், பப்பாளி விதையை போட்டால் அது பப்பாளிய மரத்தை கொண்டு வரும். அதே போல் நீங்கள் வந்து எந்த வித்தை நீங்கள் போடுறீங்களோ அதுதான் என்ன செய்யும் என்றால் அது அந்த வித்து தான் மேலே வரும். அதான் எவ்ரி சீட் பிரிங்ஸ் போத் ஆஃப்டர் இட்ஸ் கைண்ட், ஒவ்வொரு வித்தும் அதனதின் வகையை பிறப்பிப்பதாக. மாமரமானது மாமரத்து விதையானது மாமரத்தை பிறப்பிப்பதாக. நெல்லில் எத்தனையோ வகை இருக்குது, அது பொன்னி இருக்குது, 5620 இப்படி நிறைய வகை இருக்குது. எந்த நெல்லை போடுறோமோ அந்த நெல் தான் வரும். அது எப்பொழுது வரும், அதை போட்டு அந்த விதையை போட்ட உடனே அது வராது. அது ஒரு செடியாக மரமாக வளர்ந்து அது வந்து ஹார்வெஸ்ட் சீசன் வரும் பொழுது தான் அங்கே இங்கே கீழே போட்ட விதை மேலே வரும், மல்டிபிள் ஃபார்மாக வரும். அந்த நேரம் வரும் பொழுது தான் நீங்கள் அதை கண்டுபிடிக்கணும். ஒரு மாங்கொட்டையை நீங்கள் போட்டால் அது முளைச்சி வரும், அது எத்தனையோ வருஷம் ஆகும், ஒரு 10 வருஷம் கூட ஆகலாம். அதன் பின்பு அது என்ன செய்யும் என்றால் கனியை கொண்டு வரும் பொழுது அந்த பழம் இனிப்பாக இருக்கா புளிப்பாக இருக்கா அது எந்த வகையை சேர்ந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது இது இப்படி இருக்குது, கீழே அந்த விதை தான் போட்டிருக்கு, அதுதான் மேலே வந்திருக்கு. கீழே என்ன விதை போட்டோமோ அதுதான் மேலே வரும், அது இடையில தெரியாது. அது அந்த கனி வரும் பொழுது தான் அது தெரியும், அந்த ஹார்வெஸ்ட் சீசன் வரும் பொழுது தான் கீழே என்ன வித்தை போட்டோங்கிறது தெரியும். மற்றபடி அது அது அந்த இன்பிட்வீன் டைமில் வந்து தெரியவே தெரியாது. அதே போல் இன்னைக்கு நம்ம வந்து கடைசி நேரத்தில் வந்திருக்கிறோம், இட் இஸ் அ ஹார்வெஸ்ட் சீசன். இப்பொழுது என்ன விதை போட்டோங்கிறது ஆதியாகமம் வித்தின் புஸ்தகமாக இருக்கிறது, வெளிப்படுத்தல் ஹார்வெஸ்ட் சீசனாக இருக்கிறது. இப்பொழுது நம்ம ஹார்வெஸ்ட் சீசனில் வந்திருக்கிறோம். ஆதியாகமத்தில் போட்ட விதையானது இப்பொழுது அது கனி கொடுக்கிறது. இல்லை ஆதியாகமத்தில் என்ன இருந்தது வெளிப்படுத்த விஷயத்தில் அது எப்படி வந்திருக்குதுங்கிறத ஒரு 10 குறிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வந்து ஞாபகத்தில் நிறைய இருக்குது, ஆனால் ஒரு 10 நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தில் முதலாவதாக ஆடம் ஈவ் கார்டன் ஆஃப் ஈடன் அந்த 3 காரியத்தை பார்க்குறோம். முதல் 3 அதிகாரத்தில் ஆடன் ஈவ் கார்டன் ஆஃப் ஈடன் இந்த 3 காரியம். அதே போல் இந்த இது கீழே வித்தா போட்டிருக்கு, இது வந்து இப்போ ஹார்வெஸ்ட் சீசன் வருகிறது. இப்போ செகண்ட் ஆடம் ஜீசஸ் கிரைஸ்ட், இதை ஈவ் வந்து அவருடைய மணவாட்டி சபை பிரைடு, அதன் பின்பு கார்டன் ஆஃப் ஈடன் மில்லினியம் நியூ ஜெருசலேம் நியூ ஹெவன் அண்ட் நியூ எர்த் நியூ ஜெருசலேம் வெளிப்படுத்தல் 20, 21, 22 இப்போ அது வந்திருக்கு. இப்பொழுது ஹார்வெஸ்ட் சீசனில் வந்திருக்கிறோம். நம்ம மில்லினியத்தை எது நோக்கியிருக்கிறோம், நம்ம நீ ஜெருசலேமை எது நோக்கியிருக்கிறோம். ஹல்லேலூயா, பாருங்கள் அந்த 3 தான் அங்கே, அதே 3 இப்போ வருது, இடையில் வராது, ஹார்வெஸ்ட் சீசனில் தான் வரும், இந்த காலத்தில் தான் எல்லாமே நிறைவேறும். ரெண்டாவதாக அங்கே ஏனோக்கு என்பவரும் இருக்கிறான். ஆதியாகமம் 5:24 வசனம் வாசிக்க வேண்டாம். அதனால் ஆதியாகமம் 5:24 என்ன வாசிக்கிறோம், ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டுதான் அப்பொழுது அவன் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்து கொண்டதுனாலே அவன் காணப்படாமற் போனான் என்று சொல்லப்பட்டது. ஈனாக் வாக்ட் வித் காட் அண்ட் ஈ வாஸ் நாட் ஃபார் காட் டு ஹிம், கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள் அங்கே ஒரு எடுத்துக்கொள்ளப்படுதல் நிகழ்கிறது. அங்கே ஒரு மனுஷன் உயிரோடு கூட மேலே எடுத்துக்கொள்ளப்படுகிறான். அதே போல் இங்கே வெளிப்படுத்தின விஷயத்தில் கர்த்தர் என்னச்சானா ஒரு கூட்டமான ஜனங்களை உயிரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுகிறார். ஹல்லேலூயா, அது சீடு, இது வந்து இது வந்து ஹார்வெஸ்ட், அதே வித்து தான் இங்கே வருது, அதே வித்து தான், வேற வித்து வராது, வேற ரகம் வராது. புளிப்பாக இருக்கிற மாங்கொட்டையை போட்டால் அது புளிப்பாக தான் வரும். அது வந்து என்ன சொல்றால் அந்த பங்கனப்பள்ளியை போட்டால் அது பங்கனப்பள்ளி தான் வரும், வேறு இது மேற மாம்பழத்தை எதிர்பார்க்க முடியாது. இங்கே என்ன சீடு போடுறோமோ அதே சீடு தான் வரும், அது கடைசி நேரத்தில் அறுவடை சீசனில் வரும், இடையில் அது வராது. அதனால் இடப்பட்ட காலத்தில் அது வரல, இப்பொழுது அந்த சீடு வந்து இப்போ வந்திருக்கிறது. இப்போந்தான் ரேப்சர் வரும், இடப்பட்ட காலத்தில் வராது. அங்கே சீடு வந்து ஏன் நோக்கு, இப்பொழுது பிரைடு சர்ச்சி ஆண்டவர் எடுத்துக்கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, அங்கே ஒரு நோவா இருந்தான், அவன் ஒரு பேழையை உண்டு பண்ணினான். ஏழாவது மலை சிகரத்தில் அந்த பேழையை உண்டு பண்ணினான். பின்பு எல்லா மிருகங்களும் உள்ளே போன பிறகு கதவு அடைக்கப்பட்டது. God set the door. ஆதியாகமம் 7:16 வாசிக்கிறோம். அதை போல் ஆண்டவர் இன்றைக்கு மெசேஜ் தகவலை கொண்டு வந்திருக்கிறார். பேழையாக இருக்கிறது, ஆத்துமாக்கள் உள்ளே வர்றாங்க. இந்த 23 வருஷத்தில் யார் வரப்போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. அந்த முன்குறிக்கப்பட்ட ஆத்துமாக்களை அவர் அறிந்திருக்கிறார். இது பேழை இப்பொழுது உண்டு பண்ணி இருக்கிறது. ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு இங்கே வந்திருக்கிறது. பேழையானது இப்பொழுது கட்டி முடித்தாகிவிட்டது. பேழை கட்டி முடிக்கலைன்னா எதுவும் வரக்கூடாது, வர முடியாது. பேழை கட்டி முடிஞ்ச பிறகு தான் வரும். எல்லா வார்த்தையும் இன்றைக்கி ரிவீல் ஆகிவிட்டது. வார்த்தைக்கு மேலே வார்த்தை, பலகை மேலே பலகை வச்சு அவன் 3 தட்டுகளை ஏற்படுத்தி பேழை உண்டு பண்ணியாச்சு. இப்பொழுது அந்த ஆத்மாக்கள் அட்ராக்டட் ஆகி வர வேண்டும். அதுதான் இந்த நேரம். ஹல்லேலூயா. அப்பொழுது கதவு அடைக்கப்பட்டு 7 பேழை இருக்கிறது, மழை பெய்யலை. ஜனங்களுக்கு வந்து என்ன செய்யறால், பரியாசம் பண்ணுறாங்க. அதே போல் கதவு ஒரு நாளில் அடைக்கப்படும். இயேசு சொல்லுகிறார், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. வெளிப்படுத்தல் 22:11-12. பாருங்கள், அதுக்கு பிறகு நம்ம யாருக்கும் பிரசம் பண்ண முடியாது, யாரும் ரட்சிக்கப்பட முடியாது. கதவு அடைக்கப்பட்டாகிவிட்டது. இப்பொழுது கதவு திறந்திருக்கிற சீக்கிரத்தில் அது அடைக்கப்படும். பார்த்தீங்களா, அங்கே இருக்கிறது தான் இங்கே வருது. அது மாத்திரமல்ல, அங்கே வந்து ஒரு சோதோம் இருந்தது. சோதோம் லட்சியான அங்கே மக்கள், அருவறுப்பான மக்கள். அந்த கே பீப்புள் வந்து சோடோமில் இருந்தார்கள். இப்போ பாருங்கள், உலகம் இந்த ஹார்வெஸ்ட் சீசனில் இப்பொழுது சோதோம் குமாராக மாறி இருக்கு. இடைப்பட்ட காலத்தில் இருந்துச்சா? இல்லை. 50 வருஷத்துக்கு முன்னால் இருந்துச்சா? இல்லை. இப்போ வந்து உலகமே கே சிட்டியாக மாறி இருக்குது. எல்ஜிபிடி சமுதாயம் வந்திருக்கிறது, அரசாங்கம் அதுக்கு அனுமதி கொடுக்கிறது. சோதோம் குமாராவாக உலகம் மாறி இருக்கிறது. இது அறுவடை சீசன். அங்கே இருக்கிற சோதோம் குமாரா, ஆதியாகமம் 19 அதிகாரத்தில் இருக்கிற அந்த சோதோம் குமாரா, இன்றைக்கு மறுபடியும் அது அறுவடை சீசன் ரொம்ப அதிகமாக வந்திருக்கு. உலகம் முழுசும் வந்திருக்கு. அது மாத்திரமல்ல, அங்கே சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்தது, மனுஷகுமாரனுடைய ஊழியம் வந்தது. யாருக்கு வந்தது? ஆபிரகாம் சாராளுக்கு வந்தது. ஆதியாகமம் 18 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், சன் ஆஃப் மேன் வாஸ் ரிவீல்டு டிசன் த சாரஸ் ஹார்ட் பிஃபோர் த பாடி வாஸ் சேஞ்ச்டு. இதோ அவனுடைய சரீரம் மறுரூபமாக்கப்படுவதற்கு முன்னதாக சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்தது. சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரின்னா இந்த அடிப்படை உபதேசத்தில் இருக்கவங்களுக்கு தெரியவே தெரியாது. அதுக்கு தான் ரெண்டு வித்தியாசம் இருக்குன்னு சொல்கிறேன். சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி முதலாவது ஆபிராமுக்கு வந்தது, ஆதியாமத்தில் வந்தது. இன்னைக்கு மறுபடியும் சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. சோதோமின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வெளிப்படும் காலத்திலும் நடக்கும். இப்பொழுது நம்ம அந்த இதில் இருக்கிறோம். இப்போ இது ஹார்வெஸ்ட் சீசன், வெளிப்படுத்தின விஷயத்தில் இருக்கிறோம். அங்கே வந்து பாவம் அதிகமாக பெரிய இருக்கிறது. சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி இப்பொழுது வந்திருக்கிறது. அங்கே என்ன வாசிக்கிறோம்? ஒரு எலியேசர் இருக்கிறான். அந்த எலியேசர் என்ன செய்கிறான் என்றால், ஈவினிங் டைமில் அவன் ஈசாக்குக்கு மணவாட்டியை கொண்டு வருகிறான். Eliezer goes out in the evening time to get a bride for Isaac. Isaac-க்கு ஒரு மணவாட்டியை கொண்டு வரும்படியாக எலியேசர் அங்கே போகிறான். இந்த புக் ஆஃப் ரெவலேஷனில் எலியேசர் அதான் 7 தூதனுடைய எக்கால ஊதும் பொழுது தேவரகசியம் நிறைய பேர் வெளிப்படுத்தல் 10:6-7 வசனத்தில் வாசிக்கிறோம். ஈவினிங் டைமில் என்ன, ஒரு மணவாட்டியை கொண்டு வரும்படியாக ஆட்டுக்குடியாண்டே கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள். இதை வெளிப்படுத்தல் 19:7 வாசிக்கிறோம். அங்கே வந்து எலியேசர், இந்த எலியேசர் இப்பொழுது மறுபடியும் வந்திருக்கிறார். ரெவலேஷனில் எலியேசர் வந்திருக்கிறார். ஒரு மனவாட்டி இன்றைக்கு அவருடைய செய்தி கொண்டு வந்திருக்கிறது. இது வந்து என்னென்ன ஆறாவது காரியம் சொல்லியிருக்கிறேன். ஏழாவதாக அங்கே ஜோசப் இருக்கிறான், யோசேப் இருக்கிறான். யோசேப் என்ன செய்கிறான் என்றால் அந்த சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தும் பொழுது அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய மனைவி ஆஸ்னத்தை வந்து நீ அரண்மனைக்கு போங்க, நான் இப்போ அழப்போகிறேன், நான் என் சகோதரருக்கு என்னை வெளிப்படுத்த போகிறேன், நீங்கள் யாருமே இங்கே இருக்கக்கூடாது அப்படி என்று சொல்லும் பொழுது 144,000 நம்ம வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 7வது அதிகாரத்தில் முத்திரை போடப்படும் 144,000 பேர். வெளிப்படுத்தல் 14வது அதிகாரத்தில் அந்த 144,000 பேர் சியோன் மலையில் நிற்கிறாங்க, அவங்க கத்தருக்கு புது பாட்டை பாடுகிறார்கள். வெளிப்படுத்தல் 15வது அதிகாரத்தில் கண்ணாடி கடல் அருகே சுரமண்டலத்தை பிடித்து கொண்டு நிற்கிறார்கள். பாருங்கள் அந்த 144,000 இங்கே வருகிறது. ரெண்டு சாட்சிகள் வெளிப்படுத்தல் 14வது அதிகாரத்தில் அவங்களுக்கு போய் சத்தியத்தை சொல்கிறாங்க. எத்தனை இடத்துல வருது. எலி யோசேப்பு கத்ராய் இயேசு கிறிஸ்து அந்த 144,000 யூதருக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். இங்கே வந்து யோசேப்பு தன் சகோதரர்களுக்கு வெளிப்படுத்துவது, இது வந்து சீடு, இங்கே வந்து ஹார்வெஸ்டில் அதே வித்து தான் இங்கே வருது. நம்ம மேலே போனால் தான், ஆசனா தரந்தனைக்கு போனால் தான் இதை வெளிப்படுத்த முடியும். நம்ம ராப்சரில் பங்கு பெற்றால் தான் அவங்களுக்கு ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துவார், இயேசுவே தேவன் என்று வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. அவரை சிலுவையில் அறைந்ததுக்காக மனஸ்தாபப்பட்டு அழுவார்கள். அதுக்கு தான் இப்போ தங்க சொந்த தேசத்துக்கு வந்திருக்கிறாங்க. அடிக்கடி உங்களுக்கு சொல்கிறேன், இஸ்ரவேல் நாட்டில் 90,00,000 மக்கள் தான் இருக்கிறாங்க, அவங்கள யாரும் ஜெயிக்க முடியாது. அது எந்த கண்ட்ரியாக இருந்தாலும், இந்தியாவாக இருந்தாலும் சீனாவாக இருந்தாலும் எதுவும் ஜெயிக்க முடியாது. சின்ன கண்ட்ரி, தமிழ்நாடு சைஸ் கூட இருக்காது. அவங்க அவ்வளோ சிறந்தவர்களாக இருக்கிறாங்க, அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. அவங்ககிட்ட இருந்தால் உலகம் நிறைய காரியங்களை அங்கே படிப்பி அங்கேருந்தான் கற்றுக்கொள்ளுகிறாங்க. எப்படி ஆண்டவர் அந்த ஜனங்களை வச்சிருக்கிறார். உலகமே இஸ்ரேல் நாட்டை திருப்பி பார்க்கு, உலகமே இந்தியாவை பார்க்கு, உலகமே இந்தியாவை பார்க்குது, உலகமே இந்தியாவை திரும்பி பார்க்குறான். இந்தியாவில் எவ்வளோ காரியங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குதான், உலகமே இஸ்ரேலை திரும்பி பார்க்குது. இவ்வளோ சின்ன கண்ட்ரியாக இருந்து இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்களே, அவங்கள யாரும் ஜெயிக்க முடியலையே. அவங்களுடைய இராணுவம், அவங்களுடைய உளவுத்துறை, அவங்களுடைய விவசாயம் எல்லாமே, அவங்களுடைய டெக்னாலஜி எவ்வளவு அதிகமாக இருக்கிறது. யாரும் அவங்கள வந்து விரோதம் அந்த கரெக்டாக துல்லியமாக கண்டுபிடிச்சிருவோம். அவ்வளவு அவங்களுக்கு எப்படி அந்த ஞானம் வந்தது. உலகமே திரும்பி பார்க்குது இஸ்ரவேல் நாட்டை. இதனால் அருமையானவளே என்ன சொல்றால், அவங்களுக்கு தன்னை வெளிப்படுத்த வேண்டிய நேரம் வந்திருக்கு. அதுக்கு தான் அவங்க சங்க சொந்த தேசத்துக்கு வந்திருக்கிறாங்க. அங்கே ஆதியாமத்தில் இருக்கிறது தான், எப்படி ஜோசப் வந்து ஆஸ்னத்தை வந்து டிஸ்மிஸ் பண்ணுகிறானோ அதே போல் ஆண்டவர் நம்ம டிஸ்மிஸ் பண்ணுகிறார். இந்த உலகத்திலேருந்து நம்மளை டிஸ்மிஸ் பண்ணி அவங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார். இப்பொழுது அவங்க காத்திருக்கிறாங்க. எவ்வளோ அருமையாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இதை 8வதாக நம்ம கவனிக்கும் பொழுது அங்கே வந்து அங்கே நிம்ரோத் என்ன செய்தான் என்றால் பாபேல் கோபுரத்தை ஏற்படுத்தினான். ஆதியாகமம் 11வது அதிகாரத்தில் வானத்தை அளவும் ஒரு கோபுரத்தை உண்டாக்கும் என்று சொல்லி பெரிய கோபுரத்தை ஏற்படுத்தும் பொழுது ஆண்டவர் வந்து அவங்களுடைய பாசைகளை தாறுமாறாக்கி போடும் பொழுது கோபுரம் கட்டுவது நின்று போய்விட்டது. ஜனங்கள் உலகமெங்கிலும் சிதறடிக்கப்பட்டார்கள். அதுதான் இங்கே வந்து பாபேல் டவர் வந்து வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் எல்லாரையும் ஒன்று சேர்த்து சாத்தான் என்ன செய்கிறான் என்றால் எல்லா கிறிஸ்தவர்களையும் ஒன்று சேர்த்து வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் எல்லா ப்ரோட்டஸ்டன்ட் பெண்டைகாசல் எல்லாமே கத்தோலிக்க மார்க்கத்தோடு இணைவார்கள். அதை நம்ம வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்தில் 11வது வசனத்திலிருந்து 18வது வசனத்துக்கு வாசிக்கும் பொழுது அந்த மிருகத்துக்கு ஒரு சொரூபத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று அந்த அமெரிக்கா சொல்லுகிறது. அந்த மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகும். மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரை கொலை செய்யும்படிக்கு மிருகத்தின் சொரூபத்துக்கு ஆவியை கொடுக்கும்படி அது சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கையிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கும். அந்த மிருகத்தின் முத்திரையை தரித்து கொள்வன தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடி செய்தது. புத்தியுடையவன் அந்த மிருகத்தின் லக்கத்தை கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய லக்கமாயிருக்குது. அவனுடைய லக்கம் 666. பாருங்க, இங்கே இருக்கிறது தான் இங்கே பாபெல் டவர் வந்து வெளிப்படுத்தின விஷயத்தில். இப்பொழுது வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ். அது மாத்திரமல்ல, இது 9வதாக நிம்ரோத் அங்க வருகிறோம். ஆதியாகமம் 10வது அதிகாரத்தில் நிம்ரோத் கர்த்தருக்கு விரோதமானவன். புக் ஆஃப் ரெவலேஷனில் வலு சர்ப்பம், மிருகம், அந்தி கிறிஸ்து அப்படின்னு அழைக்கப்படும். வலு சர்ப்பம், மிருகம், கள்ளத்திற்க தரிசி, இதான் வந்து நிம்ரோத், நிம்ரோத்தின் மார்க்கம். வெளிப்படுத்தல் 16வது அதிகாரம் நீங்கள் 12வது வசனத்திலேருந்து வாசிக்கும் பொழுது நம்ம அதை அறிய முடியும். 12வது அதிகாரம் 12வது வசனம் 13-14 நீங்கள் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்தீசின் ஆவிலிருந்து தவளைக்கப்பான 3 ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை யுத்தத்துக்கு கூட்டி சேர்க்கும்படியாக புறப்பட்டு செல்கிறது. சர்வ வல்லமுடைய தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்துக்கு கூட்டி சேர்க்கும்படியாக புறப்பட்டுகிறது. புறப்பட்டு பாருங்கள் அந்த இது, அந்த நிம்ரோத் அங்கே வருகிற பார்க்கும் அந்த மிருகம், அதான் நிம்ரோத் நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதன் முன்பு 10வதாக நம்ம ஆதியாகமம் 14வது அதிகாரத்தில் ராஜாக்களை முறியடித்து கொண்டு வருகிறோம். ஆபிரகாம் ராஜாக்களை முறியடித்து கொண்டு லோத்துவை உண்ட ஜனங்களை மீட்டுக்கொண்டு அவன் வரும்பொழுது மெல்கிசிதேக் காட் இன் தியாஃபனி, அந்த ஆவிக்குரிய ஒரு சரீரத்திலே காட் இன் தியாஃபனி. இதை என்ன சொன்னால், ஆபிரகாமை சந்தித்து அப்பமும் திராட்சரசமும் கொடுத்து ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். வானத்தை பூமியை உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாததாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த தேவனுக்கு சோத்திரம் என்று அந்த ஆசாரியனாகிய ஆபிரகாம் அந்த மெல்கிசிதேக் வருவதை நம்ம பார்க்கிறோம். ஸ்லாட்டர் ஆஃப் த கிங்ஸ், ஏப்ரஹாம் டெலிவர்ட் த கேப்டிவ்ஸ் அண்ட் தென் மெட் மெல்கிசிதேக். ஆதியாகமத்திலே நம்ம 14வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த புக் ஆஃப் ரெவலேஷன், there must be a time when Abraham's seed will slaughter the kings. ஆபிரகாமுடைய வித்து அது ராஜாக்களை வந்து அது ஸ்லாட்டர் பண்ணும், அழித்து போடும். restore the fallen ones and then meet Melchizedek and get bread and wine. நம்ம வந்து அந்த பிரெட் அண்ட் வைனை பெற்றுக்கொடுவோம். ஆட்டுக்குட்டி ஆண்டு கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அருளப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பசுத்தோன்ற நீதிகளே. பின்னு அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டி அந்த கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவள் பாக்கியவான்கள், மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 7-9 வாசிக்கும். நம்ம வெட்டிங் சப்பரில் நம்ம பங்கு பெறும். அல்லேலூயா. பாருங்க இங்கே இருக்கிறது தான் அங்கே இருக்கு. இது சீடு. இது இங்கே என்ன சீடு போட்டோமோ இடையில அந்த சீடு வராது. அது 6000 வருஷம் வரல. இப்போந்தான் மரம் வளர்ந்து ஆதியாகமத்தில் போட்ட வித்து இப்போ காய்ச்சி தொங்குது. அது நல்ல வித்தாக இருந்தாலும் காய்ச்சி தொங்குது, கெட்ட வித்தாக இருந்தாலும் காய்ச்சி தொங்குது. அப்போ இது இந்த வித்திலேருந்து வந்திருக்கு. எப்போ போட்டது? ஆதியாகமத்தில் போட்டது. இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 6000 வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கு. பழைய ஏற்பாடு 4000 வருஷம், புதிய ஏற்பாடு 2000 வருஷம். இந்த 6000 வருஷத்துக்கு பின்பு ஹார்வெஸ்ட் சீசன் வந்திருக்கிறது. ஆதியாகமத்தில் போட்ட வித்து இப்போ வந்திருக்கு. நீங்கள் என்ன நேரத்தில் இருக்கீங்க? ஹார்வெஸ்ட் சீசனில் இருக்கு. பாருங்கள் இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை நம்ம புசிக்கிறோம். இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை புசித்த பொழுது அதுதான் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்கும் இரத்தத்துக்கும் அடையாளமாக இருக்கிறது. இந்த அப்பத்தை புசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை நம்ம புசிக்கிறோம். இந்த திராட்சரசத்தை பானம் பண்ணும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நம்ம பானம் பண்ணுகிறோம். நம்ம பஸ்காவிலே பங்கு பெறுகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியை புசிக்கும் பொழுது என்ன நடந்தது என்றால், பைபிளில் என்ன எழுதியிருக்கிறது? 105வது சங்கீதம் 37வது வசனம்.
அப்பொழுது அவர்களை வெள்ளியோடு பொன்னோடு புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை.
அப்பொழுது அவர்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவருடைய கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனாயிலும் இல்லை. அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை பூசிச்சுட்டு இப்போ பிரயாணம் போகணும். பட்டலில் படுத்து கிடக்கிற ஓல்டு லேடிஸ், ஓல்டு அங்கே கிராண்ட் ஃபாதர்ஸ் இவங்கெல்லாம் நினைச்சாங்க, அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை பூசிச்ச உடனே அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் வந்துச்சு, ஏழுனே படுத்த படுக்கை விட்டு எழும்பிட்டாங்க. யார் யாருக்கு வியாதி இருந்துச்சோ, ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப வீக்காக இருக்குது, எந்த வேலையும் செய்ய முடியலை, வயசாயிட்டு வயசாயிட்டு இப்படியா சொல்கிறவங்க தான் நிறைய பேர் உண்டு உலகத்தில். பலமே இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ இதை புசிச்ச உடனே ஸ்ட்ரென்த் வந்துட்டு, ஹீலிங் வந்துட்டு, சுகம் வந்துட்டு, எல்லோரும் பிரயாணத்துக்கு போவோம், யாரையும் தூக்கிட்டு போகல. அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டிக்கு அவ்வளோ பவர் அங்கே இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த எகித்திரிட்ட போயிட்டு நாங்கள் வந்து கத்தருக்கு பண்டிகை கொண்டாட போகிறோம், அதனால் நீங்கள் அவங்களுடைய ஜுவல்ஸ் எல்லாம் தாங்கன்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு மனசை கொடுத்தாரு. அவங்க வச்சுருக்க டைமண்டு, கோல்டு, சில்வர் எல்லாத்தையும் கலத்தி கலத்தி அப்படியே கொடுத்துட்டாங்க. அவங்களுடைய பீரோலேருந்து எடுத்து அப்படியே கொடுத்துட்டாங்க. ஆண்டவர் அப்படிமான ஒரு ஆவியை கொடுத்தார். இவங்க பொன்னோடும் வெள்ளியோடும் புறப்பட்டு போனாங்க. டைமண்ட்ஸ், 12 விதமான டைமண்ட்ஸுக்கு ரத்தனங்களை கொண்டு சென்றார். எப்படி அவங்களுக்கு வந்தது? ஆண்டவர் அங்கே கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், அவங்க அந்த பஸ்காட்டுக்குட்டியை புசித்த பிறகு நடக்கிற காரியம் அதுதான். இன்றைக்கு நீங்களும் அந்த பஸ்காட்டுக்குட்டியை புசிக்க வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இதை புசித்த உடனே உங்களுக்கு ஹீலிங், இந்த எல்லா வியாதியும் நீங்கி போச்சு. இதை புதிச்ச உடனே எனக்கு எனக்கு வீக்காக இருக்கிறேன், டயர்டாக இருக்கிறேன், எல்லா டயர்டு போயிடும். இதை புசிச்சவனவங்க தரித்திரம் எல்லாம் போயிடும். உங்களுடைய கடன், உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே போயிடும். இவ்வளோ நேரம் ஏழைகளாக இருந்தாங்க, இப்போ பணக்காரங்களாக ஆயிட்டாங்க. இந்த பஸ்காட்டுக்குட்டியை புசித்தவொடனே ஐஸ்வர்யவங்க அவங்கள்ட்ட எல்லாத்தையும் கோல்டு இருக்கிறது, எல்லாத்தையும் டைமண்ட் இருக்கிறது. ஆசரிப்பு கூடாரத்தை கொண்டு வரக்கு எவ்வளோ கோல்டு எவ்வளோ டைமண்ட் தேவைப்பட்டது. அவங்க கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க, போதும் வேண்டாம் போதும் நிறுத்துங்கன்னு சொல்ல அளவுக்கு அவங்ககிட்ட இருந்துச்சு. மண் பிசைகிறவர்கள், செங்கல் அறுக்கிறவர்கள்ட்ட ஆண்டவர் இவ்வளோ ஐஸ்வர்யத்தை கொடுத்து, என்ன இது அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை புசிச்சதுனால. இன்றைக்கு நீங்கள் மெய்யான பஸ்கா ஆட்டுக்குட்டிக்கு அடையாளமாக இருக்கிற இந்த கம்யூனியனில் பங்கு பெற்றால் உங்களுக்கு எவ்வளோ பிளெஸ்ஸிங். அது உங்களுடைய விசுவாசத்தை பொறுத்து. உங்களுடைய ப்ரேயர் ரிக்வஸ்ட் எல்லாமே ஆன்சர்டு. இதில் அவ்வளோ பவர் இருக்குது, பொட்டன்ஷியலாக அவ்வளோ பவர் இருக்குது. இயேசு கிறிஸ்துக்குள்ளே என்ன பிளெஸ்ஸிங் இருந்ததோ, அந்த ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளே என்ன ஆசீர்வாதங்கள் இருந்ததோ அந்த எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த பந்தியில் இருக்குது. இது சாதாரணமாக அப்பம் கொடுக்குறாங்க, திராட்சை ரசம் கொடுக்குறாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது அவங்களுக்கு ஒன்றும் எஃபெக்ட் பண்ணாது, ஒரு எஃபெக்டும் வராது, ஒரு பிளஸ்ஸிங்கும் வராது. நான் நீங்கள் விசுவாசத்தோடு, நான் இதை புசிக்கிற ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பிரெட்டு, இதோ நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவு நீங்கள் வந்து அந்த திராட்சை ரசத்தை பானம் பொழுது, இது பொட்டன்ஷியலாக எல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. எல்லா பிளஸ் இயேசு கிறிஸ்துக்குள் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும், அவர் கல்வாரியிலே சம்பாதித்த எல்லா விதமான ஆசீர்வாதங்களும், அங்கே ரெடெம்ஷன், சால்வேஷன், ப்ராஸ்பெரிட்டி, எனர்ஜெரண்டல், அங்கே ஜாய், எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. அதனால் விசுவாசத்தோடு பங்கு பெற்றீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் வந்துடும், ஸ்ட்ரென்த்து வந்துடும். பழைய பாட்டை நீங்கள் பாட வேண்டிய அவசியம் இருக்காது, நீங்கள் புது பாட்டை பாடுவீங்க. ஹல்லேலூயா. நான் பஸ்கா ஆட்டுக்குட்டியை புசித்தேன், ராபோயின் எடுத்தேன், வியாதி போயிட்டு. மாத்திரை நான் இனிமேல் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, மாத்திரைக்கு நான் அடிமை ஆக வேண்டிய அவசியம் இல்லை, நான் பஸ்கா ஆட்டுக்குட்டியை புசிச்சிருக்கிறேன். என்னுடைய எல்லா விதமான இதோ நெகட்டிவ் திங்ஸ் எல்லாமே என்னை விட்டு போயிட்டு அப்படின்னு நீங்கள் புது பாட்டை பாட வேண்டும். பழையபடியே உங்களோட பிரச்சனைகளை சொல்லி கொண்டு புலம்பி கொண்டு இருக்கக்கூடாது. விசுவாசத்தோடு இதில் பங்கு பெறுங்க, எல்லா பிளஸ்ஸிங்களையும் இருக்குது. ஹல்லேலூயா. இது வெளிப்படுத்தலில் வந்து ஆட்டுக்குட்டி அங்கே வந்து என்ன சொன்னால், கர்த்தர் ஆதாம் ஏவாளுடைய பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காக ஒரு ஆளுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த தோலினாலே அவங்களுடைய நிர்வாணத்தை மூடினார். ஆபிரகாம் எங்கே எங்கே சென்றானோ பலிபீடத்தை கட்டி ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தி தேவனை ஆராதித்தான். எத்தனையோ வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆடுகளை பலி செலுத்தினார்கள். இப்பொழுது ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து அங்கே பலி ஆகும் பொழுது இனிமே அந்த ஆடு, ஒரு ஆடு கூட பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. அந்த லட்சக்கணக்கான ஆடு செலுத்தப்பட்டது எல்லா அதனுடைய இருக்கிற எல்லா விதமான பிளஸ்ஸிங்கும் வந்து இந்த ஒரே ஆட்டுக்குட்டிக்கு ஜீசஸ்குள்ளே இருக்குது. இன்னைக்கு ஏழு கொம்புகளையும் ஏழு கண்களையும் உடைய அந்த ஆட்டுக்குட்டி வந்திருக்கிறது, வேர்ட் ஃபார்மாக வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆட்டுக்குட்டியை விசுவாசத்தோடு நீங்கள் இதில் புசிக்கும் பொழுது எல்லா பிளஸ்ஸிங்கும் இயேசு கிறிஸ்துக்குள் இருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் உங்களுக்குள்ள நீங்க அதை புசிக்கும் பொழுது உங்களுக்குள்ள வந்துட்டு ஆமீன். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஜெபம்னு என்னை நேசிக்கின்றயா, என்னை நேசிக்கின்றயா, கல்வாரி காட்சியை கண்ட பின் நேசியாமல் இருப்பாய், கல்வாரி காட்சியை கண்ட பின் நேசியாமல் இருப்பாய், உம்மை நேசிக்கின்றேன், உம்மை நேசிக்கின்றேனே, கல்வாரி காட்சியை கண்ட பின் கல்வாரி காட்சியை கண்ட பின் நேசியாமல் இருப்பேன். நான் உங்களுக்கு ஒப்பித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் எண்ணத்தினானலில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதனால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். நாம் நியாயந்தீர்க்கப்படும் போது உலகத்தோடைய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள்.
பாடல் 53, சாங் நம்பர் 53. துதி கன மகிமை உமக்கே ஓ எல்லாமுமே. துதி கன மகிமையுமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கன மகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 மிக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் முழுவதும் கண்மணி போல் காத்தீரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
தீந்திரே சுகமும் பெலனும் ஜீவனும் நீர் தயவாய் தந்திரே. அல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. சுகமும் பெலனும் ஜீவனும் எமக்கீந்திரே சுகமும் பெலனும் ஜீவனும் நீ தயவாய் தந்தீரே. துதி கணம் மகிமையோ மகி ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கணம் மகிமையோ மக்கே ஓ எல்லாமும் ஓ எல்லாம்
ஜோமனும். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, மே துதிக்கிறோம். இந்நேரம் மட்டுமாக உம்முடைய சமூகத்திலே நாங்களை காத்திருந்திருக்கிறோம். ராத்திரியிலே காத்திருந்தோம். இப்பொழுது இந்த 1ஆம் தேதி மாலையிலையும் ராபோஜன யாரணைக்காக உம்முடைய சமூகத்திலே வந்து காத்திருந்திருக்கிறோம். நாங்கள் உம்முடைய சமூகத்துக்கு அடிக்கடி வருகிறோம். நாங்கள் இங்கே வரும்பொழுதெல்லாம் எங்களை வார்த்தையினால் நிரப்புகிறேன், உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிறேன். அந்த இஸ்ரேல் ஜனங்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியை புசித்து புறப்பட்டார்கள். நீர் மேக சம்பத்தினாலும் அக்னி சம்பத்தினாலும் அவர்களை வழி நடத்தினீர். பாதையில் வந்த எல்லா தடைகளையும் அப்புறப்படுத்தினீர். அவருடைய தேவைகளெல்லாம் நீ சந்தித்து அவர்களுக்கு நீர் நல்லவராகவே இருந்தீர். அதே கர்த்தர் பழைய ஏற்பாட்டின் யெகோவா, புதிய ஏற்பாட்டின் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறீர். இப்பொழுது நீர் தாமே இறங்கி வந்திருக்கிறீர். நாங்கள் இந்த மராபோஜனத்தில் பங்கு பெற்று, இந்த 1ஆம் தேதியிலே பங்கு பெற்று இந்த வருஷத்துக்குள்ளே நாங்கள் கடந்து போகும் பொழுது ஒவ்வொரு நாளும் நீர் மேக சம்பத்தினாலும் அக்னி சம்பத்தினாலும் எங்களை வழி நடத்தும், எங்களை பாதுகாத்து கொள்ளும். எங்களுடைய தேவைகளை நீ சந்தியும். வழியிலே இருக்கிற தடைகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி ஆண்டவரே, நாங்கள் ஓட்டத்தை பொறுமையோடு ஓடத்தக்கதாக கிருபித்தார். இயேசுவே, இறங்கும் இந்த ராத்திரியில் எங்களோடு கூட இருப்பீராக. இந்த பந்தியில் பங்கு பெற்ற அனைவரையும் ஆசீர்வதியும். நாங்கள் ஏறெடுத்ததான காணிக்கைகளை நீர் அங்கீகரிப்பீராக. எங்களை முற்றிலும் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமீன்.